நாம் கடந்த வாரத்துல பொதுவான கிருபை குறித்து நாம் பார்த்தங்க. தேவன் எவ்விதமாக பொதுவான கிருபையில் சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவராக செயல்பட்டார், செயல்படுகிறார் என்பதை கடந்த வாரத்துல பார்த்தோம். உங்களுக்கு நினைவு இருக்கலாம், இந்த உலகத்துல தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக பிறப்பித்திருக்கிறார். ஒரு சிலரை ஏழையாக பிறப்பித்திருக்கிறார், ஒரு சிலரை பணக்காரர்களாக பிறப்பித்திருக்கிறார், ஒரு சிலரை இந்தியாவில் பிறக்க முடியா செய்திருக்கிறார், இன்னொரு நல்ல தேசத்தில் பிறக்க முடியா செய்திருக்கிறார், ஒரு சிலரை நல்ல அழகாக சிருஷ்டித்திருக்கிறார், இன்னொரு சிலை அழகில்லாமல் உருவாக்கி இருக்கிறார், ஒரு சிலருக்கு நல்ல வசதி வாய்ப்புகள், மற்றவர்களுக்கு அதிகமான கஷ்டங்கள், சிலருக்கு அறிவு ஞானம், சிலருக்கு அவிதமான காரியம் அல்ல, சிலரை நன்றாக கை கால்களோடு கூட, இன்னொருத்தரை குறைவோடு கூட. இது எல்லாமே ஏன் இந்த உலகத்தில் நடைபெறுகிறது என்பதை போன வாரத்தில் நாம் பார்த்தோம். தேவன் சர்வ வல்லமையுள்ளார், அவர் தம்முடைய திட்டத்தின்படி சகலத்தையும் இந்த பொதுவான சிருஷ்டிப்பில செயல்பட்டவராக இருக்கிறார். நம்ம ஏன் ஆண்டவரே என்னை இப்படி படைச்சீர்னு யாராகலும் கேட்க முடியுங்களா? கேட்க முடியாது. அல்லது ஏன் என்னை இந்த உலகத்தில் இவ்விதமாக படைத்து? கேட்கவே முடியாது. ஆனா வேதம் தெளிவா சொல்லுகிற உண்மை, தேவன் அவருடைய திட்டத்தின்படி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் உண்டாக்கி இருக்கிறார் என்பதுதான் நம்ம பார்த்தங்க. ஆண்டவரை பார்த்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆகவேதான் பொதுவான கிருபையில் அவர் சர்வ ஏகாதிபத்தியத்தின் தேவனாகவே இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருப்பாரா? அது அவருடைய கிருபை. இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம், ஆனா எத்தனையோ பேர் பயங்கரமான வியாதிகளினால் இன்றைக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது ஆண்டவருடைய கிருபை. ஆகவே ஆண்டவர் பொதுவாக எல்லாருக்குமே நல்லோர் மேலும் பொல்லாதோர் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறார். ஆகவே தேவன் இந்த பொதுவான கிருபையில் காமன் கிரேஸ், ஜெனரல் கிரேஸ், அதுலேயும் அவர் சர்வ ஏகாதிபத்தியத்தின் தேவனாகவே இருக்கிறார். இன்னொன்று இருக்கிறது, சிறப்பான கிருபை. இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. இந்த சிறப்பான கிருபை குறித்து இங்கே நாம் பார்க்கும்படியான வேளையில ரெண்டு காரியங்கள் உண்டு. என்னன்னு சொன்னா, இந்த பொதுவான கிருபை என்பது வெளியரங்கமான காரியத்தில் தேவன் செயல்படுகிற காரியங்க. அதாவது நம்முடைய சரீரத்தில் அழகோ பணமோ அல்லது சுற்றுப்புற சூழ்நிலைகளில காணப்படுகிறது. ஆனா சிறப்பான கிருபை என்பது ஒரு மனிதனுடைய ஆத்மாவில் தேவன் கொடுக்கிற இருக்கிருபை. அது பொதுவான கிருபை வெளியரங்கமான விதத்தில் செயல்படுகிறது, ஆனா சிறப்பான கிருபை ஆத்மாவை சார்ந்ததாக இருக்கிறதாக இருக்கிறது, ஆத்மாவை உட்படுத்தி கொண்டதாக இருக்கிறதாக இருக்கிறது. இதை நம்ம வித்தியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பொதுவான கிருபை என்பது இங்கே எல்லாருக்கும் காணப்படுகிற காரியம், இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம். ஆனா சிறப்பான கிருபை என்பது எல்லாருக்குமாக தேவன் கொடுக்கவில்லை, ஸ்பெஷல் கிரேஸ். அதை ஏன் நம்ம கேட்க முடியாது? ஏன் ஆண்டவர் என்னை இப்படி படைச்சேன்னு கேட்க முடியாது? ஏன் எனக்கு இவ்விதமான காரியம் கேட்க முடியாது? சிறப்பான கிருபையும் அவிதமாகவே காணப்படுகிறது. போன தடவை நம்ம பார்த்தோம் எப்படி பாவமானது மனிதனை ஆட்கொண்டது. பொதுவாக நான் போதிக்க முடியாத இந்த காரியங்களை உடனடியாக நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியாது, ஆனால் காலப்போக்கில் விளங்கிக் கொள்ள முடியும். சத்தியத்தை அறிகிற அறிவு நம்மை விடுதலையாக்குற மகத்துவமான ஒரு வாழ்க்கைக்கு வழி நடத்துகிறது. ஆகவே இந்த விசேஷித்த கிருபையிலும் ஸ்பெஷல் கிரேஸிலும் அதே விதமாக ஆண்டவர் சர்வ ஏகாதிபத்தியமாகவே செயல்படுகிறார். அதாவது சாவரின் காட், அவர் தம்முடைய சித்தத்தின்படியே எல்லாவற்றையுமே செயல்படுத்துகிறார். அதைத்தான் இன்றைக்கு நாம் வேதபூர்வமா பார்க்கிறோம். பொதுவாக நமக்கு ஒரே ஒரு அளவுகோல் வேதம் தாங்க. நீங்களும் நான் என்ன நினைக்கிறோங்கிறது இல்லை, வேதம் என்ன சொல்லுது, வேதத்தின் அதிகாரத்துக்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேதத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு என்னோடு கூட பேசுகிறார், வேதத்தில் தம்முடைய மனதை வெளிப்படுத்துகிறார், இந்த வேதத்தின் மூலமாக தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். ஆகவேதான் இந்த வேதமே வெளிச்சம், இந்த வேதமே நமக்கு விளக்கு, உம்முடைய வசனம் என் காலுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்றார். ஆகவே இந்த விசேஷித்த கிருபை என்றால் என்ன, ஸ்பெஷல் கிரேஸ் அப்படின்னா என்ன? சண்டே கிளாஸ் பிள்ளைகள் தேசத்துக்கு முன்னால நீங்க வந்து உட்காந்துருங்க, எல்லாம் கொஞ்சம் வரிசையா உட்காந்துருங்க. சண்டே கிளாஸ் பிள்ளைகள், பேரண்ட்ஸ் கவனிக்கிறவங்க மட்டும் பின்னால இருக்கட்டுங்க, தப்பு இல்லை. ஆனா பெரிய பிள்ளைகள் தேசத்துக்கு முன்னால வந்து சண்டே கிளாஸ் பிள்ளைகள் உட்கார முடியாது. ஆக விசேஷித்த கிருபை என்றால் என்னங்கிறத பாக்குறோம். இது முதலாவது ஒரு ஆவிக்குரிய கிருபை. இது ஆவிக்குரிய பிரகாரமாக தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் செயல்படுகிற ஒரு உன்னதமான காரியங்க. இது சாதாரணமான காரியம் இல்லைங்க. இட்ஸ் எ ஸ்பெஷல் கிரேஸ். உனக்காக தேவன் விசேஷித்த விதத்தில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும்படியான கிருபை தான் இந்த விசேஷித்த கிருபையாக இருக்கிறது. இந்த காரியத்தை நம்ம விளங்கிக்கு முன்பாக, இந்த விசேஷித்த கிருபை விளங்கிக்கு முன்பாக, மனிதனுடைய உண்மையான நிலை என்பது என்ன, நம்ம எப்படி இருக்கிறோம், எவ்விதமாய் காணப்படுகிறோம், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், ஏன் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான காரியங்கள், இதை பற்றி விளங்கிக் கொள்வதற்கு ஏதுவாக வேதம் சொல்லும்படியான சில காரியங்களை நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். பாருங்க, பொதுவாக மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது இரண்டு கிருபைகளுடன் சிருஷ்டிக்கப்பட்டான். பிறக்கும் பொழுதே அவனுக்கு பொதுவான கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், சிறப்பான கிருபை வைத்திருக்கிறார். அடுத்து பாருங்க, இயற்கை மனிதனிடத்தில் ஆவிக்குரிய கிருபை என்பது இல்லை. அதாவது ஆண்டவர் வந்து இயற்கையாய் நாம் பிறக்கிற ஒவ்வொரு இடத்திலும் இந்த ஆவிக்குரிய கிருபையை காண்பிப்பது இல்லை, ஸ்பெஷல் கிரேஸ் இல்லை. நம்ம எல்லாரிடத்திலும் இல்லை. பொதுவாக ஆண்டவருடைய அந்த பொதுவான கிருபையை நாம் பெற்று இந்த உலகத்தில் வாழுகிறோம். ஆனா அந்த விசேஷித்த கிருபை என்பது இல்லைங்க. இப்ப பாருங்க, தேவன் மனிதனை உண்டாக்கிய பொழுது ஆதாம் ஏவாளிடத்துல இரண்டு கிருபைகளையுமே கொடுத்திருந்தாருங்க. பொதுவான கிருபை, அந்த நிலத்தில் வைத்து உழுது பண்பட்டு சந்தோஷமா இருக்கிற ஆண்டவரோடு கூட ஒரு தொடர்பு உள்ள ஒரு விசேஷித்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனா என்ன நடந்தது அப்படிங்கறத குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரம் 16 வசனத்துல மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆண்டவர் சொன்னார், தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியை நீ புசிக்கலாம். பாருங்க, ஆதியாகமம் 2:12 வசனத்துல ஆண்டவர் அவர்களுக்கு இரண்டு கிருபைகளையும் கொடுத்திருந்தார். சரீர பிரகாரமான அழகான ஏதேன் தோட்டத்தை கொடுத்திருந்தார், ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனோடு தொடர்புள்ள ஒரு அருமையான வாழ்க்கையை கொடுத்திருந்தார். அப்ப அவர்களுக்கு சொன்னாரு, இவ்விதமாக நீங்கள் அங்கு இந்த விதமான கனியை நீங்கள் புசிக்கலாம். 16 வசனத்துல தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இந்த கனியை நீ புசிக்கும் பொழுது சாகவே சாவாய், அதாவது புசிக்க வேண்டாம். அந்த சாகவே சாவாய் என்பது என்ன, நான் சொன்ன ஆண்டவர் மனுஷனை ரெண்டு விதமாக, ஒன்னு நம்முடைய சரீரம், இன்னொன்று நம்முடைய ஆத்மா. மனுஷன் அபிதமாக கனியை புசித்த உடனே உடனே பிளாட் ஆகி செத்துட்டாங்களா? சில விஷம் உள்ள பொருள்களையோ மற்றவர்களையோ சாப்பிடும்போது உடனே செத்து போயிடுறோம். ஆண்டவர் அந்த கனியை புசித்த உடனே ஆதாம் ஏவாள் உடனே செத்து போயிட்டாங்களா? சரீர பிரகாரமாங்க இல்லைங்க, பிழைச்சுதான் இருந்தாங்க. அப்ப சாவு எங்க நடந்தது? அவங்க ஆத்துமாவில நடந்தது. அவர்களுடைய ஆத்துமாவில் சாவு நடந்தது. அதாவது இங்க நம்ம பார்க்கணும், சரீர சாவு என்றால் உடனே அவர்கள் மறுத்து இருக்கணும். ஆனா உடனே சாகல். ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை புசிக்கிற நாளில் நீங்க சாகவே சாவா என்று சொன்னார். கனியை புசித்தார்கள், ஆனா உடனடியாக சரீரத்தில் பிழைத்திருந்தார்கள். ஆனா மரணம் எங்க நேரிட்டது? ஆத்மாவில் நேரிட்டுச்சு. அந்த மரணமானது ஏற்பட்டுருச்சு. அவர்களுடைய சந்ததியாகிய நாம் எல்லாம் பிறக்கிற எல்லாமே அந்த சரீரம் பிழைத்திருக்கிறது, ஆத்மாவில செத்து போயிறவர்களாக பிறக்கிறோம். இப்ப ஆத்மா மரணம் அடுத்து பாத்தீங்கன்னா அது என்ன சாவு? ஆத்மா மரணம்னா என்ன? ஆத்மா மரணம் என்பதை குறித்து ஸ்பிரிச்சுவல் டெத். ஆகவேதான் இந்த உலகத்துல ஆவிக்குரிய மரணத்தோடு கூட தான் நம்ம பிறந்திருக்கிறோம். அந்த ஆத்மா இருக்கு உள்ள, ஆனா செத்து போயிடுச்சு. அந்த ஆத்மாவானது அங்கே ஆத்மா மரணம் என்ற மரணத்துக்குள்ளானதுனால இந்த ஆத்ம மரணம் அப்படின்னா என்னன்னா, அதுக்கு முன்னால மனுஷன் ஆண்டவரோட பேசினான். வேதம் சொல்லுது கர்த்தரிடத்துல அவன் உலாவி கொண்டிருந்தான். ஆண்டவர் தோட்டத்துல வந்தார், அவரோடு கூட அவன் பேசுகிறான். ஆதியாகம புத்தகத்துல நீங்க பாருங்க, அவ்விதமாக அவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான் பாருங்க. அவனு அங்கே ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன தனிமையா இருக்கிறது நல்லதில்லப்பா, ஆகவே நான் ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். அவனோடு கூட அங்கே ஒரு அருமையான ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல அவனை பாருங்க, 8வது வசனத்துல 7வது வசனத்துல தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். A living soul, ஆ மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். அதாவது அவனுடைய ஆத்மா பிழைத்திருந்ததுங்க, அவனுடைய ஆத்மா ஜீவனுள்ளதாக இருந்தது. ஆகவேதான் அவன் தேவனோடு உறவு கொள்ளக்கூடியவனாய் காணப்பட்டான். அவனுக்கு அவிதமாக ஆண்டவர் அழகான ஒரு காரியத்தை கொடுக்கிறார். 15வது வசனத்துல வாசிங்களே, 15வது வசனத்துல என்ன வாசி? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்க வைத்தார். ஒரு அழகான தோட்டத்தை உண்டாக்கி அங்க வச்சார். ஒவ்வொரு நாளும் தேவன் அவனோடு கூட பேசுகிறார், நடக்கிறார். அவனுக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்ல, தீங்கு இல்ல, பாவமே இல்ல. அங்கே பாவம் என்பது இல்லாத ஒரு அழகான இடம், மிருகங்கள் இருக்கிறது, அங்கே ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்கிற உலகம் திரும்பினா பிரச்சனை, மனுஷனுக்கு மனுஷன் பகை வெறுப்பு, குடும்பங்களில பிரச்சனை, சமுதாயத்தில பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பொறாமை, பெருமை, மேட்டுமை, கொலை, கொள்ளை, விபச்சாரம் பெருகி போனது. ஆனா ஏதேன் தோட்டத்தில் ஏன் அவன் அங்கே சரீரத்தோடு ஜீவ ஆத்மாவானான், அவன் பிழைத்திருந்தான். ஆகவே அவனுடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட கொண்டிருந்த தொடர்பு இருந்ததுங்க. இங்க பாத்தீங்கன்னா 18வது வசனத்துல அவனை குறிச்சு ஆண்டவர் எவ்வளவு அழகான ஒரு அக்கறை கொள்றாரு பாருங்களே. 18வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அருமையான ஒரு துணையை உண்டாக்குகிறார். ஆனா இன்னைக்கு என்ன, கணவன் மனைவி உறவுகளில் துணை இல்ல, தொல்லை. ஒருவருக்கொருவர் சமாதானமாய் வாழ முடிவதில்லை, சந்தோஷமாய் வாழ முடிவதில்லை. ஆனா இங்க பாருங்க, ஆண்டவர் ஏற்ற ஒரு அருமையான துணையை உண்டாக்கி அவ்வளவாக கொண்டு வருகிறார். அவன் அவளை நேசிக்கிறான். அங்கே பாருங்க 22ல தேவனாகிய கர்த்தர் தாம் அங்கே கொண்டு வந்த உடனே அவன் என்ன சொன்னான், இந்த சனியனை எதுக்கு இங்க கொண்டாந்தீங்க சொன்னான். நேசிக்கிறான், அவன் ஒரு புதிய பெயரை வைக்கிறான். தன்னுடைய மனைவியை நேசிக்கத்தக்கதான மதுரமான மனைவியாய் அந்த நாளில காணப்பட்டாள். ஏதேன் தோட்டத்தில் அதுக்கு பின்னால காரியம் வேற. ஆனா இங்க பாருங்க, இவ்விதமாக அங்கே வந்த உடனே அவன் நேசிக்கிறான். என்ன சொல்றான் பாருங்க, 23 வசனத்துல, அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள், இவள் என்னில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னுடைய மனைவி என்று எண்ணப்படுவாள். அன்றைக்கு என்ன அழகான ஒரு குடும்பம் பாருங்க, என்ன அழகான ஒரு நிலையை குறித்து நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா அருமையானே. இதுதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிற வாழ்க்கையினுடைய ஒரு அருமையான முன்றுசி. அங்க பிரச்சனை இல்லை, ஒருவருக்கொருவர் நேசிக்கிறார்கள், இயற்கையோடு கூட பிரச்சனை இல்லை. ஆண்டவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையுமே கொண்டு வருகிறார். அங்கே ஒவ்வொரு மிருகமாக கொண்டு வருகிறார், பறவையாக கொண்டு வருகிறார், அதுக்கெல்லாம் அவன் தான் பேரிடுகிறான். ஆகவே இந்த சரீரம் ஆத்மா இரண்டும் அழகாக காணப்படுகிற ஒரு காரியம். ஆனா என்ன ஆயிற்று, இவ்வளவு ஒரு அழகான படைப்பு பரலோகத்துல இந்த மகிழ்ச்சி பாரடைஸ் லாஸ்ட். இன்றைக்கு மனிதனுடைய நிலை மிக கடுமையாய் காணப்படுகிறது. அமையாலே விதமான ஒரு அருமையான தேவனோடு கூட தொடர்பு கொண்ட ஒரு வாழ்க்கை, ஒருவருக்கொருவர் உறவு கொண்ட வாழ்க்கை, இயற்கையோடு கூட ஒத்து போற வாழ்க்கை, இது மகா உன்னதமானதாய் காணப்பட்டது. ஆனா தேவன் சொன்னார், இந்த கண்ணியை மாத்திரம் புசிக்காத, இதை புசிக்கிற நாளில் சாகவே சாவாய். நம்ம ஒருவேளை கேட்கலாம், ஏன் இந்த ஆண்டவர் இந்த மரத்தை இங்க வச்சிருக்கணும், பேசாம இவர் வைக்காம இருந்திருந்தான பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும், ஏன் இவர் வச்ச? ஐயா அதுதான் சர்வேகாதிபத்தியம், அவர் தம்முடைய சித்தத்தின்படி இதை செய்தார், நீங்களும் நானும் கேட்க முடியாது ஐயா, நீங்களும் நானும் ஒன்னும் செய்ய முடியாது, அவர் தம்முடைய திட்டத்தின்படி அவர் செய்திருக்கிறார். இந்த உலகத்துல பொதுவான கிருபையிலும் ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளில இதை ஏன் செய்தார்னு கேட்க முடியாது. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த இழப்பு, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியம். சில சமயத்துல கணவன்மார்கள், ஒருவேளை எனக்கு வேற மனைவி கிடைத்திருந்தா என்னுடைய வாழ்க்கையே வேற மாதிரி இருந்திருக்கும். மனைவிமார்கள் சொல்லியிருப்பாங்க, சொல்லலாம், ஒருவேளை எனக்கு வேறொரு கணவன் கிடைத்திருந்தால், ஐயா கர்த்தர் உனக்கு நியமித்திருக்கிறார், நீயும் நானும் செய்யக்கூடிய மிகச்சின்ன உன்னதமான காரியம் என்ன தெரியுங்களா, ஆண்டவரே நீ சர்வேகாதிபத்தியத்தின் தேவன், எனக்கு ஏன் இப்படி ஆனது எனக்கு தெரியாது, ஆனா உம்முடைய கரத்துல நீ ஒப்புக் கொடுக்கிறேன். வாழ்க்கையில நீங்க நொந்து கொள்ளாதீங்க, வாழ்க்கையின் சூழல்களை சோர்ந்து போகாதீங்க. இவர் சர்வ ஏகாதிபத்தியத்தின் தேவன், ஆனா அவரு சர்வ அதிகாரி சர்வாதிகாரி இல்ல, இவர் அன்புள்ள தேவன், உன்னை நோக்கி பார்க்கிறவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், அன்புள்ளவர். நீ அவரிடத்துல போய் உன்னுடைய எல்லா காரியங்களையும் எடுத்து சொல்லலாம். நிறைய சமயங்களில் நம்ம ஒண்ணு திட்டமிடுகிறோம், வேற மாதிரி நடந்துருது. நான் இப்படி நினைக்கலையே, பல காலங்கள் கழித்து நாம் நினைக்கிறோம். அம்மையான வாழ்க்கையில ஒன்னு சொல்றேன், நம்மை சரண்டர், ஒப்புக்கொடு, அதுதான் பொதுவான கிருபையில் நாம் செய்யக்கூடிய மிகச்சிறந்த காரியம். உடைய வாழ்க்கையில் எதை குறித்து நீ கவலைப்படாது, தேவனிடத்தில் ஒப்புக்கொடு. உன்னுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, அவர் அதை கையாளுகிற ஞானத்தை அறிந்திருக்கிறார். இவ்வளவு அழகான இந்த ஏதேன் தோட்டத்தில் இவ்வளவு அருமையான தேவனோடு கூட கொண்டிருந்த இந்த காரியத்தில் அங்கே கபடம் என்பதில்லை, பாவம் என்பதில்லை. அந்த 25 ஆதாமும் அவன் மனைவியாக இருவரும் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஏன் பாவம் இல்லை? இன்னைக்கு நம்ம வாழுகிற உலகம் பாவம், அதனுடைய விளைவை தாங்க நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், இந்த பூமியை சபித்தார், மனிதனையும் சபிக்க வேண்டியதாயிற்று. ஆகவேதான் வியாதி, சஞ்சலம், வருத்தம், வேதனை, இந்த காரியத்துல நடைபெற்ற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? ஆத்ம மரணம். அதாவது சரீர மரணம் எப்படி ஒரு மனுஷனை உலகத்திலிருந்து பிரிக்கிறது, அதே விதமாக ஆத்ம மரணம், ஆவிக்குரிய மரணம், ஆவிக்குரிய எல்லா ஸ்லாக்கியத்திலிருந்து அவனை பிரிச்சிருச்சு. தேவனோடு கூட தொடர்பு கொள்கிற உறவு அவனுக்கு போயிடுச்சு. அவனுக்குள்ள அந்த சித்தம் ஒண்ணு இருக்கு. அவனுக்கு கொஞ்சம் ஆண்டவருடைய சாயலால சிருஷ்டிக்கப்பட்டதுனால ஒரு கடவுள் இருக்கான்றத அவனுக்குள்ள ஒரு சின்ன எண்ணம் இருக்கு. ஆனா அந்த கடவுள் யாரு, எப்படிப்பட்டவர், எவ்விதமானவர் தெரியாது. நீங்க காட்டு மிராண்டிகள் இடத்துல போனா கூட அங்க ஒரு கல்லை வச்சு அவன் வணங்குறான். தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது ஒண்ணு இருக்குன்னு சொல்றான். அந்த உலகத்துல எங்க போனாலும் இந்த கடவுள்ங்கிற அந்த கான்செப்ட் இருக்கு. எப்படி அந்த மனசாட்சிங்கிற கான்செப்ட் இருக்கு. இது எப்படி, இது பொதுவான கிருபையினால் தேவன் வைத்திருக்கிற காரியம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, நீங்க பின்னால பாருங்க, இந்த ஆத்மா மரணம். ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை மாத்திரம் நீ புசிக்காத, புசிக்கிற நாளில் ஆத்மா சாகவே சாவாய். உன்னுடைய ஆத்மா தேவனை விட்டு துண்டிக்கப்பட்டு விடும். இன்னைக்கு செத்து போன ஒரு ஆளுக்கு முன்னால ஒருவேளை எவ்வளவுதான் வைதூரியமும் நீங்க அல்லது தங்கத்தையும் வச்சிருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? எந்திரிக்குமா? போனோம் போனோம், எந்திரிக்குமா? எந்திரிக்க. எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னால எங்க அம்மா ஒரு காரியத்தை செய்தாங்க. என்ன செய்தாங்கன்னா, அவருக்கு அவருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் தான் பண ஆசை. ஆகவே 5 ரூபாய் 50 ரூபாய் நோட்டை எல்லாம் கொஞ்சம் நிறைய கத்தையா கொண்டு வந்து பரப்பி விட்டுருச்சு. எங்க அப்பா அவ்வளவு சந்தோஷமா, எங்க அம்மா சொன்னது சந்தோஷமா, அந்த பணத்தை எல்லாம் எடுத்து எடுத்து அடுக்கி வச்சார் சாகிறதுக்கு முன்னால. ஆனா நம்ம செத்து போயிட்டா, இன்னைக்கு உலகத்தில் இருக்கும் பொழுது சொல்றாங்க இல்லைங்களா, ஆயாயின்னு அலையறான். செத்துக்கோனா ஆவி இங்க இருக்காது, தெரிஞ்சுக்கங்க. மாக்கா மரத்தில் இருக்காது. ஜெயலலிதா அம்மா ஆவி யூடியூப்ல எல்லாம் நிறைய போடுறாங்க, அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன், இருக்காது. வேதம் சொல்லுது, செத்து போயிட்டா ஒண்ணு நரகம் அல்லது மோட்சம், அவ்வளவுதான், வேற எங்கேயுமே இடைப்பட்ட இருக்காது. ஆனா இன்றைக்கு உலகத்தில் நம்ம இருக்கும் பொழுது பணம், எனக்கு அது வேணும் இது வேணும், எனக்கு பொருள் வேணும் பொண்ணு வேணும், மனிதன் இரவு பகலா உழைக்கிற உழைப்பு. பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில உலகத்திலிருந்து மனுஷனை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். பவுல் சொன்னாரு, நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன், உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்ன தெரியுங்களா, உலகத்தையும் நான் பற்றி கொள்ளுவேன், ஆண்டவரையும் பின்பற்றிக் கொள்ளுவேன். குரங்கு கதை தெரியலைங்களா, பானையில விட்ட கதை. வாழைப்பழம் உள்ள பானையில சின்ன இது மெதுவா கஷ்டப்பட்டு உள்ள விட்டுருச்சு. ஆனா வாழைப்பழத்தை எடுக்கணும்னா வெளியே அப்படியே அதுக்குள்ள ரொம்ப இதா விட்டுறது, பின்னால வாழைப்பழத்தோட எடுக்க முடியாது. இன்னைக்கு நம்ம அப்படிதான் கஷ்டப்படுறோம். ஒரு பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கை, இன்னொரு பக்கம் உலகம். அவியாலயமுடைய வாழ்க்கையில ஆத்மா உயிர்ப்பிக்கப்படவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் பானையில கையை விட்ட மாதிரிதான் தடுமாறி கொண்டிருப்போம். ஆண்டவரையும் விட முடியாது, உலகத்தையும் விட முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனை, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல. இங்க நடைபெற்ற காரியம் என்ன, விழுந்து போனா. அங்கே ஆதியாகம புத்தகத்துல 3வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் தெளிவாய் சொன்னார். அங்கே சொன்ன பொழுது நடைபெற்ற காரியம் என்ன, ஆண்டவர் சொன்ன வண்ணமாகவே கண்ணியை புசித்தார்கள், அவருடைய ஆத்மா செத்து போயிற்று. அதுக்கு முன்னால அவ்வளவு அழகா ஆண்டவரோடு கூட உறவு கொண்டிருந்த மனுஷன் அந்த ஆத்மாவில செத்து போயிட்ட பின்னால என்ன நடக்கிறது பாருங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல 8வது வசனத்துல தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அதுக்கு முன்னால் ஆண்டவருடைய சத்தம் கேட்டா எப்ப ஆண்டவர் வருவா? அவரோடு நான் ஐக்கியம் கொள்ளணும், உறவு கொள்ளணும். ஆனா அதே மனுஷன் பாவம் செய்த உடனே ஆண்டவர் வழக்கமாக வருகிறார். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே அருமையான ஒரு சூழ்நிலை, வெயில், கடுமையான வெயில், ஏர் கண்டிஷன் மாதிரி, அதாவது என்னன்னா அவ்வளவு அழகான ஒரு சூழ்நிலையில் தேவனுடைய தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். இவ்வளவு நாளா ஆண்டவரை நோக்கி ஓடோடி போனவர்கள் இன்றைக்கு அங்கே விலகி ஓடுகிறார்கள். ஆத்துமாவின் மரணத்தினால மனுஷன் ஆண்டவரை விட்டு விலகி ஓடுகிறவனாகவே காணப்படுகிறான். அருமையான சகோதரனே, சகோதரியே, உனக்கு ஏன் ஆவிக்குரிய காரியங்களில நாட்டம் இல்லை என்றால், ஏன் ஆண்டவருடைய அன்பையும் கிருபையையும் அவருடைய பாதுகாப்பையும் நீ வேண்டான்னு சொல்றன்னு சொன்னா, ஏன் நீ பாவத்தை நேசிக்கிறன்னு சொன்னா, உடைய ஆத்மா செத்து போயிருக்கிறது. உடைய ஆத்மாவில தேவனுடைய உன்னதமான காரியத்தை தெரியவில்லை. அநேக சமயங்களில் நான் நினைக்கிற பதறுகிறது, ஐயோ இந்த சகோதரன் சகோதரி, இந்த குடும்பத்தில் விதமான பிரச்சனை, இவ்விதமான இந்த சகோதரனுடைய பிரச்சனை இப்படி இருக்கு, இந்த சகோதரனுடைய பிரச்சனை இது இருக்கு, இந்த வாலிப பிள்ளையினுடைய பிரச்சனை இருக்கு, அதனால என்ன, அவர்கள் தங்களை தாங்களே தீங்குபடுத்திக் கொள்கிறார்கள், அழித்துக் கொள்கிறார்கள், ஆண்டவருடைய கோபாக்கினைக்குட்படுத்திக் கொள்கிறார்கள். ஐயோ ஆண்டவரே, அவர்களுக்கு உமை வெளிப்படுத்தும். ஏன்னு கேட்டா, இந்த தேவன் உன்னுடைய வாழ்க்கையில போதுமானவர், உன்னுடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலைக்கு விடுதலை கொடுக்க வல்லவர். இவரிடத்துல பதில் இல்லைன்னு நினைக்கவே நினைக்காத, இவரிடத்துல பதில் உண்டு. கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவிடாது. உன்னை மீட்கிற தேவன் இவர், உன்னை வழிநடத்துகிற தேவன். நான் உங்கள் தேவனா இருப்பேன், நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்றாரு. ஆனா மனுஷன் என்ன பண்றான், அவனுடைய சொந்த உபாய வழிகளை தெரிந்து கொள்ளும்படியாக அவன் எப்பொழுதும் பார்க்கிறான். ஆகவே தோல்வியின் மேல தோல்வி, அவன் சவதரித்தாலும் சஞ்சலம், வாழ்க்கையில இன்னும் விரக்தி, விடுதலை இல்லை. ஆகவேதான் மனிதனுடைய பிரச்சனை வித்தியாசமானதாய் காணப்படுகிறது. மனிதனுடைய பிரச்சனை இந்த உலகத்தில் வினோதமாய் காணப்படுகிறது. அமையால் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை என்பது நிர்பந்தமாய் காணப்படுகிறது. ஏன், அவன் ஆத்மா செத்து போனதுனால அவன் தேவனை விட்டு விலகி ஓடுகிறவனாகவே காணப்படுகிறான். அருமையான சோர்ணேஸ்வரி, இதுதான் உண்மையான ஒவ்வொரு மனுஷனுடைய நிலைங்க. இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே அப்படித்தான். ஏன் நம்ம தேவனை தேடுவதில்லை? அவர் தேவன் என்று அறிந்தும் இதுதான் நம்முடைய எல்லா நிலை. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, இதுதாங்க நம்முடைய உண்மையான நிலை. ஆகவே இந்த உலகத்துல மனுஷனுடைய எல்லா விதமான நிலைகளுமே இப்படித்தான் இருக்கு. ஆகவேதான் இங்க பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் மனுஷனை குறித்து, அங்கு ரோமருக்கு எழுதின நிருபத்தை நீங்க நல்லா வாசிங்க, அதுல வந்து அவ்வளவு அழகாக பேசுகிறார் பாருங்க. என்ன பண்றான் மனுஷன், விழுந்து போன மனுஷனுடைய நிலை என்னவாய் காணப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தில் அங்கே 21வது வசனத்தை வாசிங்க. யாராகிலும் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணனார்கள். பாத்தீங்களா, நீங்க பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையில இவரிடத்துல விடுதலை இருக்குன்னு தெரியும், ஆண்டவர் தான் தேவன்னு தெரியும். ஆனா கூட அவர்கள் தங்களுடைய சொந்த சிந்தனைகளினாலே அவர் வீணாய் போகிறார்கள். அருமையாலே, நம்முடைய வாழ்க்கையிலே அதுதாங்க பிரச்சனை. உன்னுடைய என்னுடைய எல்லா வாழ்க்கையின் காரியத்துக்கும் ஒரு சின்ன இம்மை முதலா ஆண்டவரிடத்துல பதில் இருக்கு. ஆண்டவரிடத்துல தான் பதில் இருக்கு. ஆண்டவரிடத்துல பதில் இருக்க மாட்டா, ஆண்டவரிடத்துல மட்டும்தான் பதில் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. ஆனா நீயும் நானும் என்ன பண்றோம், நாம் ஆதாம் ஏவாளை போல விலகி விலகி ஓடிட்டே இருக்கிறோம். ஆண்டவரை விட்டு ஒரு பக்கம் நின்று ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஓடிட்டே இருக்கிறோம். கஷ்டம் வந்தா கூப்பிடுறோம், அதுக்கு மேல ஆண்டவரை பத்தி நம்ம நினைக்கிறது இல்ல. அவர் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நம்புன்றாரு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யறதுக்கு மாத்திரம் தான் நீ வேணும். அருமையானவருடைய வாழ்க்கையில இதுதாங்க நம்முடைய நிலை. நம்ம எல்லாருமே அப்படி ஆகி போயிட்டோம்னுதான் பைபிள் சொல்லு. ஆகவே பைபிள் என்ன சொல்லுதுன்னா, மூணாவது ரோமர் 3:10 அந்த படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஒரு ஆளு கூட இந்த உலகத்துல நீதிமான் இல்லை. இன்னும் பாருங்க, ஏதோ என்ன சொல்லுது பாருங்க, உலகத்துல ஒரு மனுஷன நீதிமான் இல்லை. 11 சொல்லுது, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. ஐயோ ஆண்டவரை தேடணுங்கிறதெல்லாம் இன்னைக்கு கிடையாது. உலகத்துல எல்லா மனுஷனும் அப்படித்தான் போயிட்டான். ஏன்னா அந்த ஆத்மா செத்து தான் நம்ம பிறக்கிறோம். அப்ப ஆண்டவரை தேட முடியாது, ஆண்டவரை குறித்த காரியத்துல கருத்து இருக்காது, ஆண்டவரை விட்டு விலகி போவோம். ஆகவே நம்ம அந்த உணர்வே இல்லை. மனிதன் தேவனை தேடக்கூடிய உணர்வை இழந்துட்டான், அவங்ககிட்ட இல்ல. உன்னுடைய என்னுடைய நிலை இப்படித்தான். ஆகவே இந்த உலகத்துல ஆதாம் ஏவாளில் இருந்து கடைசியா இயேசுவின் வருகை வருவதற்குனால பிறக்கிற எல்லா மனுஷனுடைய நிலையும் ஆத்மா செத்து தான் பிறக்கிறான். இந்த ஆத்மா செத்து போனதுனால அவன் தேவனை தேடக்கூடிய உணர்வை அவங்ககிட்ட இல்ல. அதுதான் பைபிள் சொல்லுது. தேவனாக அந்த உணர்வை கொடுத்தால் அன்றி அவன் உணர மாட்டான். அதுதான் பிரச்சனை. உனக்கு நல்ல வழி சொன்னா கூட உனக்கு, அப்பா இது தப்பு, இது செய்யாத, இது உன்னை அழிச்சிரும், உடைய குடும்பத்துக்கு நல்லதில்ல, இந்த பாவத்தை விட்டு இந்த காரியத்தை விட்டு சொன்னாலும் அவனால விட முடியறது இல்லை. இதுதான் மனுஷனால. ஏன் நம்ம எல்லாரும் அதே தான், we are the same boat. ஆகவே ஆண்டவரா பார்த்து அந்த உணர்வை கொடுக்கலன்னா நம்ம ஆண்டவர் பக்கம் திரும்ப மாட்டோம். ஆகவேதான் நீங்க பாருங்க, எல்லாரும் என்னாச்சுங்க, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். ஆவிக்குரிய நன்மையை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இந்த உலகத்துல எல்லாம் அப்படிதாங்க, கம்ப்ளீட் லாஸ். அப்ப என்ன பண்றது, எல்லாருமே இழந்துட்டாங்க. எபேசு 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் செத்து போயிட்டாங்க. உலகத்துல எல்லா மனிதனுடைய நிலை இப்படித்தான் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, நீங்க இதுவே உலகத்தின் அனைத்து மனிதனுடைய நிலை, இங்க மனுஷனுடைய நிலை எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஆனா ஆண்டவர் தான் அந்த உணர்வை செய்யணும். அதத்தான் அவர் சென்றாரு, ஏனெனில் தேவனே தம்முடைய கையுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அவனாகவே தேவனை தேட முடியாம போச்சு, ஆத்மா செத்து போச்சு. ஆத்மாவில தேவனை தெரிஞ்சும் கூட அவன் அங்கே தேட முடியாது, உணர்வில்லை. ஆகவே அவன் செத்து போனவனாகவே இருக்கிறான். இந்த உலகத்துல அவன் சரீரமும் செத்து போன பின்னால அங்கே ரெண்டுமே நரகத்துக்கு போயிருது. இப்ப நம்ம எல்லாருமே ஆத்மா செத்து போனவர்களாய், இப்ப இது 3 நிலைகள். இப்ப ஆண்டவர் என்ன பண்றது, எல்லாருமே செத்து போயிட்டாங்க, ஒரு ஆத்மாவும் கூட ரட்சிக்கப்படக்கூடிய காரியம் என்னமே இல்லை. அவை 3 காரியங்கள் தான் செய்யலாம். என்ன காரியங்கள்? 1, ஆண்டவர் எல்லாரையும் ரட்சிக்கலாம். அப்படி செய்திருக்காரா? எல்லாரையும் ரட்சிக்கலையே இல்லைங்களா, எல்லாரையும் ரட்சிக்கல. 2, எல்லோரையும் அழிவுக்கு விட்டு விடலாம். சரி, எல்லாமே போய் சேருங்க நரகத்துக்கு, அப்படி விட்டுடலாம். அப்படி விட்டாரா? அதுவும் விடல. 3, என்ன செய்தார், ஒரு பகுதியினரை தெரிந்தெடுத்து ரட்சிக்கலாம். அப்படி செய்தாரா? ஆமா. ஆகவேதான் இந்த உலகத்துல ஒரு பகுதியை தெரிந்து அவர் ரட்சித்திருக்கிறார், ரட்சிக்கிறார், ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் வேதம் போதிக்கிற சத்தியம். ஆகவேதான் தெரிந்து கொள்ளுதலின் சத்தியம். ஆம், தெரிந்து கொள்ளுதலின் சத்தியமே வேதம் தெளிவாய் போதிக்கிற சத்தியம். நீங்களும் நானும் மறிக்க முடியாது, எல்லாம் நம்ம செத்து போயிட்டோம். அவை தெரிந்து கொள்ளுதலின் சத்தியம். எபேசியர் 1:4 பாருங்க என்ன ஆண்டவர் சொல்றாரு. எபேசியருக்கு என்ன நிருபம்? 1:4 ஆண்டவர் சர்வ ஞானமுள்ள தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற அவர் என்ன பண்ணினார்னா, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அவ்வளவுதாங்க சொல்ல முடியும். ஆகவே இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒரு கூட்ட மக்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதுதான் வேதம் போதிக்கிற உண்மை. எல்லாரும் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். சில வீடுகளில் கணவன் ரட்சிக்கப்படலாம், மனைவி ரட்சிக்கப்படாமல் போகலாம். மனைவி ரட்சிக்கப்படலாம், கணவன் ரட்சிக்கப்படாமல் போகலாம். பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் போகலாம். ஆனால் நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை, இயேசுவை விசுவாசி, எப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ஆண்டவருடைய வாக்கு தத்தம். ஆக நம்ம அதை பிடிச்சிட்டு கிருபை நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஆகவேதான் நம்ம என்ன பண்றோம், நமக்கு தெரிந்து கொள்ளின் சத்தியம் வேதத்துல தெளிவா சொல்லி இருக்கிறது. எபேசியர் 1:4 அடுத்த வசனம் பாருங்க. இங்க 1:2-13 கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். அவ்வளவுதான். இந்த தெரிந்து கொண்ட ஆத்துமாக்கள் மாத்திரமே சத்தியத்தை விசுவாசிப்பார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், பரிசுத்தமாக்கப்படுவார்கள். மற்றவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்ன, அவங்க ஏற்கனவே ஆத்துமாவில் செத்து போயிடுச்சு. எனக்கு இந்த சத்தியத்தை கேட்ட உடனே ஏற்றுக்கொள்ளவே முடியல. இது எப்படி என்ன, நம்ம டெமோக்ராட்டிக் எப்படி ஆண்டவர் சர்வேகாதிபத்தியம் உள்ளவர், அவரே அதிகாரம் உள்ளவர் என்கிற சத்தியத்தை இயற்கை மனிதன் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. அங்கே 1:2 தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து என்ன சொல்றாருங்க. அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, 1:1 நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்குள்ளாக தேவ ஆவியானவர் வல்லமையாய் செயல்படுகிறார். ஆண்டவரை நேசிக்கிறார்கள். ஆண்டவருக்கு இன்று தங்களை வாழ்க்கை அர்ப்பணிக்கிறார்கள். ஆண்டவருக்கு பிரியமானவர்களை தெரிந்து அதுவே அவளுக்கு ஆர்வமா இருக்கு. அது எப்படி நடைபெறுகிறதுங்கிறதை எல்லாம் நம்ம பார்க்க போறோம். அந்த முன்னால பாருங்க, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து, அதுக்கு முன்ன பாருங்க, அதுக்கு முன்ன வசனம் அங்க பாருங்க, சத்தியத்தை விசுவாசிக்கிற விசுவாசம் ரட்சிக்கப்படுகிறது, பரிசுத்தமாக்கப்படுகிறது ஆவியினாலே. இதையெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம். தெரிந்து கொள்ளப்படுகிறவர்களை அவரே தெரிந்து கொண்டிருக்கிறார். இது கிருபையின் சத்தியம். ரொம்ப கஷ்டம் என்ன கேட்டா, பின்னால நீங்க போக போக அறிந்து கொள்ளுவீங்க. கிருபையின் சத்தியம் என்பது ஒரு மனிதனை தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிக்கும் சத்தியம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. Nevertheless, not I, but Christ. பவுல் சொல்றாரு, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து. தெரிந்து கொண்டவருடைய வாழ்க்கையில அவன் சிலுவையை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே, எனக்காக நீர் இந்த ஈர சிலுவையை நீர் சுமந்தீரா, எனக்காக உம்மை பாடுபட்டீரா. ஐயோ, எனக்கு இந்த பாவம் வேண்டாம் ஆண்டவரே, இந்த பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம். உமக்காய் நான் பரிசுத்தமாய் நான் வாழுவேன். இந்த உலகம், இந்த பணம், இந்த காரியம், அந்த இச்சை, இந்த காரியம் எனக்கு வேண்டாம். நான் உமக்காக என்னை சத்தம் பண்ணுகிறேன். ஜீவ பலியாக அவன் ஒப்பு கொடுப்பான். தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்யறதுனால அவருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய காரியங்களுக்கு தான் அவனுக்கு வாஞ்ச. அவளை பார்த்து கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை. அருமையான சிவனேஸ்வரனுடைய வாழ்க்கையில உண்மையாலுமே நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் தானா? யோசனை பண்ணிப்பார். நீ யோசனை பண்ணி பார்க்கணுங்க. நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பாய், பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் கிரியை செய்வாரே, அதை குறித்து நிச்சயப்படுத்திக் கொள்ளும் வேதம் சொல்லுதே. உன்னுடைய பொறுப்புல இதை குறித்து நான் சொல்லுகிற பல காரியங்கள் உங்களுக்கு இப்ப புரியாமல் இருக்கலாம். ஆனா தெரிந்து கொள்ளுதலின் சத்தியம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னை முற்றிலுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற சத்தியம். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் இதை விரும்புகிறது இல்லை. எனக்கு உலகம் வேணும், ஆண்டவர் வேணும், நான் இந்த உலகத்துக்கு போய் நல்லா இருக்கணும், பரலோகத்துக்கு போய் சேரணும். இது வேதம் போதிக்கிற சத்தியம் அல்ல. இன்னுமா பாருங்க வேதம் என்ன சொல்லுகிறது. அப்படியே அந்த ரோமர் 11:5 அப்படியே இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின் படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது. எல்லாம் பாவத்தில் அழிஞ்சு போனாங்க உலகத்தில், ஆனா ஒரு பங்கை மீதியாக தெரிந்து கொள்ளுதலின் மூலமாக தேவன் கிருபையினால் இதை வைத்திருக்கிறார். இதுதான் கிருபையின் சத்தியம். அவன் என்ன பண்ற, ஆண்டவரே எனக்காக மே பலியாய் ஒப்பு கொடுத்த அந்த அன்பு, இது மலிவான கிரயம் அல்ல. தேவாதி தேவன் ஒரு அடிமையாக இந்த உலகத்தில் வந்தார்னா, என்னை ரட்சிக்கும்படியாக வந்தார்னா, நான் அடிமையிலும் அடிமை. ஆண்டவரே நான் உமக்காய் வாழுவேன், உமக்காய் ஜீவிப்பேன். அதுதாங்க தெரிந்து கொள்ளின் சத்தியம். தெரிந்து கொள்ள பணைய அழைக்கிறவர்கள் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், அவை பரலோக ராஜ்யத்துக்கு போகிறவர்கள் ஒரு சிலர் தான். வேதம் தெளிவா சொல்லுகிறது. சீஷர்களை கேட்கிறாங்க, அப்படின்னா என்ன ஆண்டவரே? அம்மையாலே நாம் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிற எண்ணிக்கொள்ளுகிற அநேகர் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. உங்க வாழ்க்கையை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். உண்மையாலுமே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கனா? கல்வாரியை நோக்கி பார்த்து உனக்காக அந்த ஈன சிலுவையை சுமந்து அவர் ராமலுடன் தெரிந்தார், ஆணிகளினாலே கடாவப்பட்டார், இந்த உலகத்தில் அடிமையின் ரூபம் எடுத்தார், உன்னை ரட்சிக்கும்படியாக அந்த மிகப்பெரிய கிரயத்தை செலுத்தினார். அந்த கிரயத்துக்கு ஈடா உடைய வாழ்க்கையில நீ என்ன செலுத்துகிறாய்? உடைய பாவத்தை செலுத்துகிறாய். பாவத்தை நீ நேசிக்கிற, உலகத்தை நேசிக்கிற, எனக்கு இதுதான் வேணுன்ற, உன்னுடைய சொந்த வழிதான் வேணுங்கிற, நான் விரும்புகிறபடி வாழுவேன்ற. அருமையாளைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபைக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைங்க. இன்னும் பாருங்க வேதம் தெளிவா சொல், கிருபையின் சத்தியத்தை தெளிவாய் போதிருக்கிறது. அப்படியானால் என்ன, இஸ்ரவேலை தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதை அடைந்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். உன்னுடைய இருதயம் தெரிந்து கொள்ளப்படவில்லை என்றால் கடினப்பட்டு இருக்கும். நான் என்னதான் சத்தியத்தினை கேட்டாலும் உடைய இருதயம் இட் வில் பி க்ளோஸ் டவுன், closed. உன்னை பிரேக் பண்ண மாட்டேன். அந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியாத ஒரு மனநிலை உனக்குள்ள வராது. நான் விரும்புகிற என்னுடைய வழி, உலகத்தையும் நான் நேசிப்பேன், உலகத்தை ஒரு பக்கம் பிடிப்பேன், ஆண்டவர் ஒரு பக்கம் பிடிப்பேன். உன்னுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கும். என்ன சொல்ல போனா, ஆண்டவரே கடினப்படுத்துறேன்னு சொல்றாருங்க. அருமையான சோரனே சோரியே, இந்த உலகத்துல ஏன் இன்றைக்கு அந்த காலத்துல சீர்திருத்தவாதிகள் எல்லாம் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து வாழ்ந்தாங்க. ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவம், இன்னைக்கு ஆண்டவர் அதை கொடுப்பார், வீட்டை கொடுப்பார்னா அங்க ஓடுறாங்க. அங்கே பல விதமான உணர்ச்சி வசப்படும்படியான அற்புதம் அடையாளம். ஆனா சிலுவை, ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வாழ்க்கையில சிலுவை தான் மையம். சிலுவை அவனுடைய வாழ்க்கையில அவன் சிலுவையை சுமந்து, அப்படின்னா என்னன்னா, இந்த சிலுவையில பல பங்கு, உள்ளவனுடைய சரீர பலவீனம், பணக்கஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனைகள், அப்படியே சிலுவையிலேயே பல பங்கு, பார்ட் ஆஃப் த கிராஸ். ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நினைப்பின். இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது உனக்கு பல பிரச்சனைகள் வரலாம், உன்னை நீ வெறுக்க வேண்டி வரலாம், நீ உன்னுடைய பல காரியங்களை அங்கே விட்டுவிட வேண்டி வரலாம். இயேசுவை பின்பற்றுகிறாய் என்று சொன்னா இதுதாங்க வழி.
இடுக்கமான வாசல் நெருக்கமான வழிதா, நெருக்கமான வாசல் இடுக்கமான வழிதா, இதை தவிர மோட்சத்துக்கு போகிற வழி இல்ல. விசாலமான வழி சிலுவையின் வழி அல்ல, விசாலமான கிருபையின் சத்தியத்தின் போதனை அல்ல. இன்னும் பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, இங்கே 1 பேதுரு 1:12 பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி, அதாவது அவருடைய அந்த நாலேஜ், அவருடைய திட்டம் ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு, இந்த உலகத்தில் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவன் அந்நியனும் பரதேசி. இயேசுவுக்காகவே நான் வாழ்வேன், நான் அவர் இயேசுவின் பைத்தியகாரன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமா இருக்கு. ஆனா நான் என்ன பண்ணுவேன், இதை எடுத்து சொல்லுவேன். என்ன தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாருன்னு தெரியாது. ஆகவே கிருபையின் சத்தியம்தான் சுவிசேஷத்தை பிரபல்யமாக பிரசங்கிக்க முடியாத காரியத்துக்கு அடிகோளுகிறது. இந்தியாவுக்கு வந்த வில்லியம் கேரி இந்த கிருபையின் சத்தியத்தை முழுக்க முழுக்க விசுவாசித்தார். ஏன் வந்தார்? தேவனை அறியாத மக்கள் மத்தியில தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்டு. ஆகவே நான் போய் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். அவை கிருபையின் சத்தியத்தை விசுவாசிக்கிறவன் அவன் தூங்குகிற நேரம் போக மற்றதெல்லாம் ஆண்டவருக்கு தான். இனிமா வேதம் என்ன சொல்லப்படுகிறது பாருங்க, 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் என்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம், இதுதான் ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய காரியங்க. நீ கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததுனாலயோ, அதுதான் ஒரு இந்துவா இருந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்றதுனால இல்ல. முன்னால வசனம் பாருங்க, முன்னால வசனம் பாருங்க, தேவ அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவர். ஒரு காலத்துல இருளில தடவி தெரிந்து கொண்டிருந்தோம், ஆனா இப்ப ஆச்சரியமான ஒளி. அருமையான சோர்ணேஸ்வரி, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ சிந்தித்து பார். நீ வாழுகிற வாழ்க்கை உண்மையாலுமே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை தானா? உன்னையே இன்னும் இந்த பாவம் அந்த பாவம் குடிகொண்டிருக்கிறது, விடுதலை இல்ல. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில விடுதலையற்ற பரிசுத்தமற்ற ஒரு வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஆனா நீ ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளுகிறாய், வேதம் சொல்லல, உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளுகிறாய். தேவனுடைய சமூகத்துல தாழ்த்து ஆண்டவரே, என்னை மன்னித்தருளும் ஆண்டவரே, ஏன் இந்த பாவத்தை செய்யறதுல எனக்கு விருப்பம் இருக்கிறது? ஏன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னுடைய பாவத்தை கழுவுகிறது மாத்திரமல்ல, உன்னுடைய பாவத்தின் அடிமைத்தான் தந்து விடுதலை ஆக்குகிறது. விடுதலை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்ன ஒரு பயங்கர பாவி என்பதை நான் அறிந்திருக்கிறேன். விடுதலை என்பதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை யோசனை வேதம் சொல்லுதா? சொல்லுது, அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு தான் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி. இன்னைக்கு ஜாதியை பத்தி பெருமை பாராட்டுகிற காரியம், ஜாதி மனுஷனா உண்டாக்குனதுங்க, இந்துத்துவத்தின் சாபத்தீடு. வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஜாதி அசுத்த ஜாதி. நீ எந்த ஜாதியை சேர்ந்திருக்க? அடுத்த வசனம் பாருங்க, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிற புறமே. இயேசுவே தெளிவா சொல்லிட்டார், பிதாவானவர் யாரை தேர்ந்தெடுத்து கொடுத்தார் அவர்கள் மாத்திரம்தான் என்னிடத்தில் வருவார்கள், மற்றவர்கள் வர மாட்டார்கள். அமையாலே இது கஷ்டமா ஒரு சத்தியம். என்ன இது? நான் இப்படியும் வாழ்ந்துக்கும் அப்படியும் வாழ்ந்துக்கிறவங்களுக்கு இது ஏற்புடையதல்ல. இன்னும் கூட ஆண்டவர் என்ன சொன்னார், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டான் என்னிடத்திற்கு வரமாட்டான். ஆண்டவரா உன்னை இழுக்கலன்னா நீ வரமாட்டேன், ஆண்டவரா அந்த உணர்வை கொடுக்கலன்னா நீ வரமாட்டேன். நீ ஒருவேளை எத்தனை வருஷம் பைபிள் வாசிக்கலாம், ஏன் சொல்றனா? நீ உன் ஆராய்ந்து பாரு, நான் உண்மையா ஆண்டவருடைய பிள்ளைதானா? இன்னும் பாருங்க வேதம் என்ன சொல்லுகிறது, உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். இயேசுவுக்கு தெரியும், இந்த பிள்ளை நான் தெரிந்து கொண்ட பிள்ளை, இந்த பிள்ளை என்னுடைய பிள்ளை இல்ல. உலகத்தில் நடிக்கிறது, உலகத்தின் காரியத்தில் செயல்படுகிறது,
அவர் சிருஷ்டிகரா உனக்கு உதவி செய்ய ஆயத்தப்படுற. நீ ஒருவேளை ஜபம் பண்ற, ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டத்தை நீக்கு, நான் உனக்கு நீக்குவாரு. ஆனா உன்னை ரட்சித்த அந்த என்னுடைய குமாரர், நீங்கள் என்னுடைய குமாரர், நான் உன்னுடைய குமாரத்தி என்ற உரிமை உனக்கு இருக்காது. ஆகவேதான் நீ ஆண்டவருடைய அந்த ஒரு உரிமையோடு தேவனிடத்துல போற காரியம் உனக்கு இருக்கிறது இல்லை. ஆகவேதான் ஆண்டவருக்கு என்று நீ அர்ப்பணிக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கு. இங்க எத்தனை பேர் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம் சொல்ல முடியும் சொல்லுங்க. நீ சொல்லி யோசனை பண்ணிப்பார். இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஏன் மனுஷன் தெரிந்து கொள்ள முடியாது? மனுஷன் தானா அவன் செத்து போயிட்டான், அவனுடைய ஆத்மா செத்து போயிருக்கிறது. அவை நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவை தெரிந்து கொள்ளவில்லை சத்தியம், நான் ஒரு சிலதுதான் வசனம் சொல்றேன். பவுல் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக அவர்களுக்காக தான் நான் செய்யறேன் பணின்ற. என்ன நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த வசனம் எபேசு 1:12 தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். சிலர் சொல்லுவாங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கேன், நான் இப்படியே மோட்சம் போயிருவேன். அது போய் நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பாயானால் பரிசுத்த ஆவியான உடனுக்குள்ளாய் அவர் கொடுத்திருப்பார். அதை பத்தியெல்லாம் நம்ம பின்னால பார்க்க போறோம். அவர் உன்னை அழைக்கிறார், அழைக்கும் பொழுது நீ அவருக்கு ஒப்பு கொடுக்கிற, உன்னுடைய வாழ்க்கையே மாறிவிடுகிறது. உலகத்துல நீ விசேஷித்த மாதிரி. ஆகவே ஆண்டவர் சொல்றார், சுதந்திரமாகும்படி தரு. யூ ஆர் த சைல்ட் ஆஃப் காட். இந்த உலகம் அல்ல. ஆண்டவர் தான் சொன்னார், நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் பரலோக ராஜ்யத்தில் தம்முடைய பிள்ளைகளுக்காக தம்முடைய அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உனக்கு ஆயத்தம் பண்றாரா? அதை குறித்த நிச்சயம் உன்னிடத்தில் உண்டா? அவனுடைய வாழ்க்கையில உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாத, கடினப்படுத்தாத. கடைசியாக நம்ம பார்க்கிறோம், ஏன் நம்ம கேட்க முடியாது? ரோமர்களின் 9 ஏன் ஆண்டவர் இப்படி செய்தீர்? எனக்கு தெரியாது. வேதம் தான் சொல்லுது. இந்த வேதம் தெளிவா சொல்லுகிற காரியத்தை நான் எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? ரோமர் 9 போன வாரம் கூட இதை பார்த்தோம். ஆண்டவர் சொல்லிட்டாரு 18 ரோமர் 9:18 வாசிங்க. அதனால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமா இருக்கிறார். எவனை கடினப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். உன் இருதயத்தை நீ கடினப்படுத்துகிற, தேவனும் கடினப்படுத்துகிறார். இவர்கள் நினைக்கலாம் இதெல்லாம் தேவையில்லை. அம்மையாளையனுடைய வாழ்க்கையில அந்த கல்வாரி அன்பை நீ புறக்கணிக்கும் பொழுது இருதய நம்பிக்கை. ஆண்டவர் சொல்றாரு, யார் மேல இரக்கமா இருக்க சித்தமா இறக்கமா இருக்கு. ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் இவர் அநீதி உள்ள கடவுள் போல. இல்லைங்க, எல்லாருமே இழக்கப்பட்டு போனாங்க, அவர்களுடைய ஒரு பகுதியை தெரிந்து கொண்டு ரட்சிக்கிறார். எனக்கு தெரியாது, ஆனா வேதம் சொல்லுது, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்ன கேட்டா அந்த 9 ரெண்டு பேரை பத்தி பேசுற, ஒரே தாய்க்கு 2 ஈசா, ஏசா, யாக்கோபு. ஆண்டவர் ஏசாவை புறக்கணிச்சார், யாக்கோபை தெரிந்து கொண்டேன்னு சொல்றார். ஏன் ஆண்டவர் எப்படி செய்யறீரு? ஆண்டவர் ஒன்னே ஒன்னு கேட்கிறாரு 20 அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? அப்ப நம்ம என்ன செய்யக்கூடிய சிறந்த காரியம், நம்மை தாழ்த்துவது. ஆண்டவரே எனக்கு இது புரியலையே. ஆனா வேதம் சொல்லுது, அவர் கிருபையுள்ளவர், இரக்கம் உள்ளவர். ரெண்டு பக்கமும் சொல்லுது. அவருடைய திட்டத்தை தான் இப்ப பார்த்தோம். அவர் நான் பேசாம, அவர் என்ன தெரிந்து கொண்டாரே தெரிந்து கொள்ள, நான் பேசாம இருந்துட்டுமா? உனக்கு உத்தரவாதம் உண்டு, நீ இதை கேட்டல்ல, அப்ப நீ ஆண்டவர்கிட்ட போ. ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா? ஏன் என்னுடைய வாழ்க்கையில அந்த கிருபை இல்லையே? இப்படி வசனம் இப்படி சொல்றது எனக்கு உதவி செய்யும். உன்னை தாழ்த்து சரண்டர். சர்வேகாதிபத்தியத்தை தேவனுக்கு முன்பாக செய்கிற மனுஷனுடைய சிறந்த காரியம் என்னன்னா சரண்டர். ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு அழக ஆண்டவர் செய்வார் தெரியுமா? உன்னை தாழ்த்து, உன்னுடைய பாவத்தை விட முடியலையே ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே என் பாவத்தை விட முடியலையே ஆண்டவரே, நான் என்ன அழிச்சு கொண்டிருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தை அழிக்கிறேன், சமுதாயத்துல நான் ஒரு சீர்கேடு, என்னை மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு அம்மையில சொல்லும் பொழுது நமக்கு நம்பிக்கை இருக்கு. துணிகரமா போவோமானா ஆமையாலே என்னுடைய வாழ்க்கையில என்ன நம்பிக்கை இருக்கு? ஐயோ ஆண்டவரே, துணிகரமான பாவங்களுக்கு சங்கீதக்காரன் தான், சுனிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில பாவம் நம்மளை அப்படியே பிடிச்சு கவ்வி நிக்குதுங்க, நம்மளை ஆட்சி செய்து சவுக்கெடுத்து அடிச்சா ஓடுற மாதிரி நம்ம பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஐயோ வேதம் சொல்லுது, ஐயோ அம்மையாலே உன்னுடைய வாழ்க்கையில தேவன் இன்னைக்கு வரைக்கும் ஜீவனை கொடுத்திருக்காருனா, என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் ஜீவனை கொடுத்திருக்காருனா, அது அவருடைய கிருபை இல்லாம வேற ஒண்ணுமே இல்லைங்க. கிருபை இன்னைக்கு ஒரு நாளைக்கு 150,000 பேர் செத்துட்டு இருக்காங்க, எல்லாருமே வியாதிப்பட்ட நிலை மரணம், ரோட்ல நீ நானும் பாதுகாப்பா போயிட்டு வருது. அம்மையுடைய வாழ்க்கையில ஜீவனை போட்டு கொடுத்திருக்கிறவர் தேவன். ஏன் அவர் இந்த நாள்ல இந்த மார்ச் 26 வரைக்கும் உன்ன வச்சிருக்கார், என்ன வச்சிருக்கார்? அவருடைய கிருபை. ஏன் அவருக்கு எதிர்த்து நிக்கிற விரும்புற? ஏன் அவரோடு கூட நீ போராடுற? ஏன் அவருடைய சித்தத்துக்கு நீ இணங்கி கொடுக்க மறுக்கிற? பவுலை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? சவுலே சவுலே, நீ என் இருதயத்தை வேதனைப்படுத்துற, ஆனா எது மேல நீ உன் குதிங்க காலை குத்திட்டு இருக்க? முள்ளின் மேல. பாவம் செய்யறதுனால நீ உன் முள்ளு மேல உதைச்சுக்கிட்டு இருக்கிறப்பா. முள்ளு மேல பாதத்தை நீ உதைச்சுக்கிட்டு இருந்தா பாதம் என்ன ஆகும்? என்ன ஆகுங்க? காயப்படும். பாவம் உன்னை பயங்கரமாக, உன்னை ஒரு கேவலமான நிலை நிறுத்துது. சமுதாயத்துல, குடும்பத்துல, உடைய வாழ்க்கையில பாவம் உன்னை வேதம் சொல்லுது, பாவம் ஒரு தேசத்துக்கு இழுக்கு. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். ஏன் என்ன நீ பாவத்தை பிடிக்கிற? ஆண்டவர் பாவத்தை பார்த்து பார்க்காதவர் அல்ல. ஆகவே இந்த கிருபையின் சத்தியம் ஒன்னே ஒன்னு சொல்லுது ஆண்டவரே, நான் அறிவேன். நான் பவுல்ல தான் சொன்னார், சவுலே முள்ளுல உதைக்கிறப்பா, முள்ளுல உதைக்கிறப்பா, உனக்கு கடினமப்பா. ஒன்னே ஒண்ணுதான் சொன்னான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன். அம்மையாலே உனக்காக சிலுவையில அந்த உலகத்துல அடிமையாய் வந்து இன சிலுவையை சுமந்து மேச்சில் அவருடைய முகத்துல காரி துப்பப்பட்டார், முகத்தில் அடிக்கப்பட்டார், தெருவில் ஒரு நாயை போல இழுத்து கொண்டு போகப்பட்டார், ஒரு கள்ளனுக்கு முன்னால யார் வேணும்னு சொன்னப்போ சிலுவையில் அறையும், நீயும் நானும் சிலுவையில் நம்முடைய பாவத்தினால வேதம் சொல்லுதுங்க, இந்த உலகத்துல யாராரோ ரட்சிக்கிறாரோ அவர்கள் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு பாவத்தையும் அவர் ருசி பார்த்திருக்கேன் இருக்கார். உன்னே செய்யற இன்னைக்கு பாவத்தை அவர் தண்டனை அனுபவிச்சார், நீ தண்டிக்கப்பட வேண்டிய இடத்தில் அவர் தண்டிக்கப்பட்டார், நீ நரக ஆக்கினையில கொண்டு போய் விடப்பட்ட உன்னுடைய நரக ஆக்கினை அவர் சுமந்தார். இப்படிப்பட்ட இந்த ஒரு தியாகத்தையும் அன்பையும் நீ உதாசீனப்படுத்துவாயானால் வேற நம்பிக்கை என்ன இருக்கு? யோசனை பண்ணி பாருங்க, மேலே வேற என்ன நம்பிக்கை இருக்கு? தயவுசெய்து இந்த காலங்களில இந்த கிருபையின் சத்தியம் உன்னை ஆழமாய் சிந்திக்க வைக்கணுங்க. இந்த சத்தியம் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய எஞ்சிய நாட்களில இந்த சத்தியத்தை இன்னும் தெளிவாய் எளிதாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அதிக வாஞ்சியோடு கூட பாரத்தோடு உழைக்க விரும்புகிறேன். என்ன நிறைய பேர் டாக்டரின் சொல்லிட்டு சும்மா சத்தியம் சத்தியம்,
இது உன்னுடைய வாழ்க்கையில ஒன்னா உன்னை தரை மட்டுமா பிளாட் ஆக்கும். இனி நான் அல்ல ஆண்டவரே, சிலுவை அதான் பவுல் சொல்ற, சிலுவையை குறித்தே இல்லாமல் வேற எதை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். என்ன போன்ற ஒரு பாவியை எல்லாம் ஆண்டவர் ரட்சித்திருக்கார்னா, இது கிருபையை இல்லாமல் வேற ஒன்றுமே இல்லைங்க. கிருபை இல்லாமல் வேற ஒன்றுமே இல்லைங்க. என்னுடைய வாழ்க்கை ஒருவேளை படம் பிடிச்சு ஒருத்தர் பார்த்தாங்கன்னா, இவன் நாயிலும் கேளானவன், ரகசியமாய் பாவத்தின் பயங்கரமான மனுஷன் தான் சொல்லணும். ஏன், என்னுடைய வாழ்க்கையை குறித்து எனக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். விடுதலை முடியல, ஒரு சமயத்துல அறையில நான் உட்கார்ந்து யோசிக்கிறேன், யார் என்னை விடுதலை ஆக்க கூடும், ஐயோ இப்படியே போனா என்னுடைய வாழ்க்கை அழிந்து விடுமே. இயேசு என்னை விடுதலை ஆக்கினார், இயேசு விடுதலை ஆக்குகிறார், அதாங்க மகிழ்ச்சியான ஒரு காய். உடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பார், அவரிடத்துல ஒப்புக்கொடு, நிச்சயமா அவனிடத்துல பேசுவார். கண்களை மூடி நாம் சிந்திப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய அருமையான சத்தியத்துக்காய் எமக்கு ஸ்தோத்திரம். நாங்க ஏன் இன்னும் எதிர்த்து நிற்கணும் ஆண்டவரே? ஏன் உங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் ஆண்டவரே? ஏன் நாங்க பல குறைகளை சொல்லிக்கொண்டு, ஒருல கணவனை மனைவி குறை சொல்லிக்கொண்டு, மனைவியை கணவன் குறை சொல்லிக்கொண்டு, பிள்ளைகளை பெற்றோர்கள் குறை சொல்லிக்கொண்டு, பெற்றோர்களை பிள்ளைகள் குறை சொல்லிக் கொண்டு ஏன் வாழணும் ஆண்டவரே? இது நீர் எனக்கு நியமித்திருக்கிற பாதை. விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் எனக்கு இருக்கிற பாதை இன்னொரு சகோதரனுக்கு இல்லை, இந்த சகோதரிக்கு இல்லை, இருக்கிற காரியம் இந்த சகோதரிக்கு இல்லை. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதையை, இதுதான் வழி, இதுல நடவுங்கள் என்று சொல்லுகிற அந்த ஒரு சத்தத்தை கேட்கும்படியாக நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளில நாங்கள் இந்த கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே எங்களை தாழ்த்த உதவி செய்ய. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஏன் என்று நான் கேள்வி கேட்டு எனக்கு உரிமை இல்லை, எதையும் தாங்கும் எதையும் தாரும் என்று ஒரு பக்தன் பாடின வண்ணமாக எனக்கு ஏன் என்று கேட்க உரிமை இல்லை ஆண்டவரே, நான் கேட்க முடியாது, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? எதையும் தாங்கும் இதயத்தை தாரும் ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிற சிந்தையை தாரும். இயேசுவே உம்மட்டத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் பேரிலே கிருபையாயிரும், என் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில என்னாலே நான் விடுவித்துக் கொள்ள முடியல தகப்பனே, நான் அழிந்து கொண்டிருக்கிறேன், ஐயோ ஆண்டவரே நான் என்னை அழித்துக் கொண்டிருக்கிறேன், என் குடும்பத்தை நான் அழித்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய சொந்த கைகளினாலே நான் அழித்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய எல்லா நன்மைகளை அழித்துக் கொண்டிருக்கிறேன், ஐயோ ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னியும், எனக்கு இறங்கும் ஆண்டவரே, கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிற மனநிலையங்களுக்கு நீர் தாரும், உதவி செய்யும் ஆண்டவரே, வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.